தென்றலே வாராயோ இன்னும் சுகம் தாராயோ, தென்றலே வாராயோ இன்னும் சுகம் தாராயோ.
இது நியூசிலாந்து தமிழ்ச் சங்கத்தின் தமிழ் தென்றல் வானொலி. வாரம் தோறும் காலை ஞாயிறுகளில் உங்களை வந்தடைய காத்திருக்கின்றது தமிழ் தென்றல். இன்றைய நாள் எல்லோருக்கும் இனிதான நாளாக அமைய வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டிக் கொண்டு வணக்கம் கூறி நிகழ்ச்சிக்குள் செல்கின்றேன்.
இன்றைய பொன்மொழிகள் வழங்குபவர் திருமதி புஷ்பராணி நடராஜா அவர்கள்.
தமிழ் தென்றல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நற்சிந்தனையாக படைப்பு பார்வை என்ற தலைப்பில் ஒரு சிறுகதை. அருமையான குரலுக்கு சொந்தமான குயிலுக்கு அழகற்ற உடலையும், அருமையற்ற குரலுக்கு சொந்தமான மயிலுக்கு அழகான உடம்பையும் ஏன் படைத்தா இறைவா? இந்த நல்ல ஒரு கேள்வியை கேட்ட பக்தனிடம், அழகான உடலை குயிலுக்கும் அருமையான குரலை மயிலுக்கும் தந்திருப்பேன், ஆகில் இரண்டுக்குமே பாதுகாப்பு இருந்திருக்காது என்ற கடவுள், பக்தா எதையும் நான் குறைவுள்ளதாக படைத்ததாக நினைவில்லையே என்றும் சொன்னாராம். எங்கும் எதிலும் நன்மைத்தனமே என்று வாழ்ந்துவிட்டால் வாழ்வில் ஏது வேறுபாட்டு சுவை? நன்றி, வணக்கம்.
அந்த ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே, நண்பனே, நண்பனே. அந்த ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே, நண்பனே, நண்பனே.
படிப்பு, ஆட்டம், பாட்டம், இதை தவிர வேறு எதை கண்டோம்?
புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம். நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லையே நம்மிடம்.
பள்ளியை விட்டதும் பாதைகள் மாறினோ, கடமையும் வந்தது, கவலையும் வந்தது.
பாசமென்றும் நேசமென்றும் வீடு என்றும் மனைவி என்றும், பாசமென்றும் நேசமென்றும் வீடு என்றும் மனைவி.
மனைவி என்றும் நூறு சொந்தம் வந்த பின்பும் தேடுகின்ற அமைதி எங்கே நூறு சொந்தம் வந்த பின்பும் தேடுகின்ற அமைதி எங்கே அமைதி எங்கே வந்ததே நண்பனே 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 இந்த நாள் அன்று போல் இன்பமாயில்லையே அது ஏன் ஏன் நண்பனே
அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள் அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்
பெரியவன் சிறியவன் நல்லவன் கெட்டவன் உள்ளவன் போனவன் உலகிலே பார்க்கிறோம் எண்ணமே சுமைகளாய் இதயமே பாரமாய் எண்ணமே சுமைகளாய் இதயமே தவறுகள் செய்தவன் எவனுமே தவிக்கிறான் அழுகிறான் தவறுகள் செய்தவன் எவனுமே அழுகிறான் எவனுமே அழுகிறான் அந்த நாள் ஞாபகம் நெஞ்சினே வந்ததே நண்பனே 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 இந்த நாள் அன்று போல் இன்பமாயில்லையே அதே
இலக்கியச்சாரம் வழங்குபவர் மருத்துவ கலாநிதி ராசநாதன் அவர்கள்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் உங்கள் சிந்தனைக்கு சில விடயங்களை அளிக்கின்றோம். உண்மை, உண்மையின் தத்துவத்தை பற்றி ஆராய்வோம். உண்மை என்ற சொல் உண்மையாக பெய் என்றுதான் அழைக்கப்பட வேண்டும். ஏனென்றால் மூன்று வகையான உண்மைகள் இருப்பதாக நமது இலக்கியங்கள் கூறுகின்றன. சரியான சொல் மெய் என்பது, வாய்மை, வாய்மை, வாயால் பொய் சொல்லாமல் இருப்பது. உள்மை, உண்மை, உள்ளத்தாலும் பொய் சொல்லாமல் இருப்பது. மெய்மை, மெய்மை, உடலால் பொய் சொல்லாமல் இருப்பது. எனவே வாய்மை, உண்மை, மெய்மை இவையெல்லாம் சேர்ந்ததுதான் மெய். எனவே நாம் உண்மை என்று சொல்லும் சொல் மெய் என்ற சொல்லைத்தான் நாம் பயன்படுத்த வேண்டும் என்பது தெரிய வருகின்றது. எனவே உண்மையாக இருப்பதென்றால் வாயால் பொய் சொல்லாமல் இருப்பது, உள்ளத்தால் பொய் சொல்லாமல் இருப்பது, உடலால் பொய் சொல்லாமல் இருப்பதாகும். அடுத்ததாக ஒரு ஞானி சொல்கின்றார், இன்றைய மனிதன் கற்காலத்தில் வாழ்கின்றான். இதை யார் சொன்னது? இது எப்படி உண்மையாகும் என்னும் கேள்விகள் இதை படித்ததும் உண்டாகும். அது பிரபிக்கத்தக்க விஞ்ஞான வளர்ச்சி அடைந்திருக்கும் காலத்தில் இப்படி என்னவென்று சொல்வது எனவும் கேட்கலாம். ஆமாம், உண்மைதான், பிரமிக்கத்தக்க விஞ்ஞான வளர்ச்சி அடைந்து விட்டோம். ஆனால் மனிதனுடைய மனம் வளர்ச்சி அடையவில்லை. எவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சி அடைந்தாலும் மனிதனுடைய மனம் பின்னோக்கி போய்கொண்டிருக்கின்றது. எனவே மனிதனுடைய மனதை பொறுத்தளவில் மனிதன் கற்காலத்தில் தான் வாழ்கின்றான். இன்றைய உலகில் கொலை, களவு, பொய், காமம், சூது, பாது, பஞ்சகம், அக்கிரம், அக்கிரமம், அநியாயம், அதர்மம் யாவும் வீரழறை போடுகின்றன. பித்தர்களும் எத்தர்களும் நிறைந்த உலகில் நாம் வாழ்கின்றோம். எனவே மன வளர்ச்சியில் நாம் கற்காலத்தில் தான் வாழ்கின்றோம். இயற்கையில் மிருகங்கள், பிராணிகள், மரங்கள், தாவரங்கள் யாவும் மாறவில்லை. ஆனால் மனிதன் மாறிவிட்டால் ஒரு பழைய தமிழ் பாட்டிலே உள்ள வரிகளான மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான் என்பது நினைவுக்கு வருகின்றது அல்லவா? அடுத்ததாக மன திருப்தி. மனிதனுடைய மனம் எது கிடைத்தாலும் திருப்தி அடைவதில்லை. அதனால் ஏற்படும் துன்பங்களுக்கு அளவில்லை. கவிஞர் கண்ணதாசன் அறிவுரையை பார்ப்போம். காலுக்கு செருப்பு இல்லாதவர்கள் கால் இல்லாதவர்களை பார்த்து ஆறுதல் அடையுங்கள். எவ்வளவு அருமையான தத்துவம் இது! இப்படிப்பட்ட தத்துவத்தை கடைபிடித்தால் வாழ்வில் நிம்மதி ஏற்படும் அல்லவா? மனிதனுடைய இயல்பை விளக்க ஒரு சம்பவத்தை ஆராய்வோம். பஸ் வண்டிக்காக காத்திருந்தார் அந்த மனிதர். அன்று வரும் வண்டிகளில் எல்லாம் பெரும் கூட்டம். இரண்டு மணித்தியாகங்கள் நின்றும் அந்த மனிதருக்கு பஸ் கிடைக்கவில்லை. அவருடைய பெரும் பொறுமை எல்லை கடந்து விட்டது. இறுதியாக ஒரு வண்டியில் தொத்தி ஏறிக்கொண்டார். உடனே அவருக்கு ஒரு பயம் ஏற்பட்டது. அவர் போய் சேர வேண்டிய இடம் 3 மணித்தியால பயணம். ஐயோ, 3 மணி நேரம் நிற்க வேண்டுமே என்று அவருக்கு கவலை ஏற்பட்டது. சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டே இருந்தார். யாராவது எழும்பினால் உடனே போய் உட்கார்ந்து விட வேண்டும் என நினைத்துக் கொண்டார். பக்கத்து ஊர் வந்தது. 3 வண்டியிலிருந்து இறங்கினார்கள். உடனே போய் ஒரு ஆசனத்தில் அமர்ந்தார். அதன் பின் திரும்பி பார்த்தார். காலியான 3 ஆசனங்களில் 2 ஜன்னல் பக்கத்தில் இருந்ததை உணர்ந்தார். ஐயையோ, நான் போய் ஜன்னல் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கலாமே என யோசித்தார். இன்னொரு இடத்தில் பஸ் நின்றதும் ஜன்னல் பக்கம் ஒரு ஆசனம் காலியானது. தனது ஆசனத்தை விட்டு அந்த ஆசனத்துக்கு போக எத்தனைத்தார் அந்த மனிதர். ஆனால் அதற்குள் வேறொருவர் அந்த ஆசனத்தில் அமர்ந்து விட்டார்கள். பாவ மனிதர் பிரயாணம் முழுவதும் நிற்க வேண்டியதாகிவிட்டது. இவ்வாறு மன உளைச்சலுடன் அவர் பிரயாணம் செய்தார். ஆனால் அவர் பஸ் கிடைத்ததே என்று திருப்தி அடையவில்லை. பின் ஆசனம் கிடைத்ததே என்று திருப்தி அடையவில்லை. இதனால் பிரயாணம் முழுவதும் அவருக்கு மன உளைச்சல் ஏற்பட்டது. கிடைத்தது போதுமென்று திருப்தி அடைந்திருந்தால் அவரது பிரயாணம் எவ்வளவு மகிழ்ச்சியாக நிம்மதியாக இருந்திருக்கும். வணக்கம் நேயர்களே, நன்றி, வணக்கம்.
நிலை மாறினால் குணம் மாறுவான். எதனை கண்டான் பணம் தன்னை படைத்தா மனிதன் மாறிவிட்டான் மதத்தில்
நிகழ்ச்சியில் இணையும் நான் சுகி பாலச்சந்திரன். அண்மையில் எனது நண்பர்களது குழுவில் ஒரு பகிர்வு படித்ததும் இந்த பாடல் தான் மனதில் ஓடியது. முதலில் பகிர்வை தருகிறேன். பாடல் எதுவென சொல்லாமலே உங்களுக்கு புரிந்துவிடும். அந்த கல்லூரி சாலையில் என் கால்கள் பயணப்பட்ட போது ஏனோ இனம் புரியாத உணர்வுக்குள் சிக்கி மனம் பரிதவித்தது. விருட்சங்கள் உதிர்த்த செருகுகளில் பாதங்கள் பயணப்பட்ட போது அன்றைய காத்திருப்புகளின் சலங்கை ஒளிகள் நினைவுகளாய் எனக்குள் உருக்கொண்டு எண்ணங்களில் மீட்கத்தான் செய்தன. தேவதைகள் வெள்ளையுடை தரித்தது ஏனென்று கல்லூரி வாழ்க்கையில் தவறவிடாமல் பயணப்பட்டவர்களுக்கு மட்டுமே இன்று வரை புரிந்ததொன்று. நேசமாய் பாசமாய் சண்டையாய் கழித்த பொழுதுகள் ஒவ்வொன்றிலும் எம் சினங்களுக்குள் மறைக்கப்பட்டவளாக கற்பனை காதலி சிறை வைக்கப்பட்டிருந்தாள். கல்லூரி சாலையோரத்தில் காத்திருந்த நேரங்களில் கடந்து போகும் தேவதைகளின் கடக்க மறுத்த ஊரப்பார்வைகள் ஒவ்வொன்றிலும் சிறைப்பட்டவர்கள் பலர் காதல்களாய் மாறினர். பாலினம் வேறுபட்டாலும் தோழமையாய் ஏற்றுக்கொள்ள பெண்களுக்கு அங்கு மட்டுமே சுதந்திரம் இருந்தது. ஏற்க மறுத்த காதலர்களின் விசும்பல்கள் நட்புகளாய் நமக்குள் புரிந்து கொண்டு இடம் மாறிக்கொண்டன. பாடங்கள் விளங்கிக் கொண்ட போதும் பருவங்கள் உணர மறுத்ததுண்டு. உருப்பிரித்த உணர்வுகளில் கற்கொண்டதாய் உயிர் கொடுத்து வாழ்ந்த அந்த வாழ்க்கை என்றும் மீட்கப்படாமல் தொலைந்து போவதில்லை. கடந்தவர்கள் அழுதிருப்பார், கல்லூரி நாட்கள் தொலைந்த போது இழந்ததோ தம் வாழ்க்கை இனிமை ஒன்றை என்று புலம்பி இருப்பார். என்ன பாடல் என்று நீங்கள் ஊகித்திருப்பீர்கள். சிறு சிறு குற்றங்களை பிறருக்கு தெரியாமல் செய்து பின் மாட்டிக் கொள்வதும் நமக்கு காதல் கைகூடாவிட்டாலும் மற்றவரின் காதலை ரசிப்பதும் பாடசாலை காலங்களின் பழக்கங்கள். அது ஒரு சுவையான அனுபவம். அந்த அனுபவத்தை மீண்டும் நம் நினைவலைகளில் மீட்க இந்த பாடல் ஒலிக்கட்டும். பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடி திரிந்த பறவைகளே.
இன்று நடந்த விருந்தும் இந்த பிரிவு உபச்சார கூட்டமும் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்ச்சிகளாகும். நாளைய உலகில் நீங்கள் அனைவரும் மேதைகளாக திகழ்ந்து படித்த இந்த கல்லூரிக்கு இந்த பெற்றோருக்கு நல்ல பெயரை தேடி கொடுக்க வேண்டும். இப்பொழுது மாணவ மணிகளான குமாரும் கமலாவும் இறுதியாக பிரிவு பாடலை பாடுவார்கள்.
பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித்திரிந்த பறவைகளே,
பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம்.
பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித்திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்துகின்றோம். செய்து மகிழ்ந்திருந்தோமே, வரவில்லாமல் செலவுகள் செய்து மகிழ்ந்திருந்தோமே.
வாழ்க்கை துன்பம் அறிந்திடாமல் வாழ்ந்து வந்தோமே, நாமே வாழ்ந்து வந்தோமே.
பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித்திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம்.
பேச்சாளர் திரு சுகி சிவத்தின் இன்றைய சிறு உரையோடு இறுதி நிகழ்ச்சிக்குள் செல்வோம்.
இப்போ ஒரு ப்ராப்ளம்னு வருதுன்னா எவ்வளவு பேர் ஓடி ஒளிகிறார்கள் தெரியுமா? ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியமே பல பேருக்கு கிடையாது. ஒரு பிரச்சனை வருகிற போது மனதை மட்டுமே பயன்படுத்தி கொண்டு அழுது கொண்டு வருத்தப்பட்டு கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு இருந்தா புத்திபூர்வமா யோசிப்பதற்கு நமக்கு கொடுத்த கொடையை நாம பயன்படுத்தாம போகிறோம்னு பொருள். நமக்கு ஒரு அறிவு கொடுத்திருக்கார் கடவுள், இந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வரதுக்கு என்ன வழி அப்படின்னு. என்னுடைய நண்பருடைய அப்பா மகா புத்தசாலி, அவருடைய ஃப்ரெண்டுக்கு ஒரு கடன் கொடுத்திருந்தார். யோசிக்கிறீங்களோ, புத்தசாலிங்கிறீங்க அப்புறம் கடன் கொடுத்தான்னு சொல்றீங்களே அப்படின்னு. புத்தசாலிகள் கடன் கொடுப்பார்களான்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அவர் கொடுத்துட்டார். அவர் கொடுத்த போது எப்படி இருந்தாரோ தெரியல, அப்புறம் புத்தசாலி ஆயிட்டாரா நம்ம எனக்கு தெரியாது. அவரு உண்மையில புத்தாலி, நாங்களாம் அவரை பார்த்து வியப்போம். 45,000 ரூபாய் கடன் கொடுத்திருந்தார் அவருடைய நண்பருக்கு. அவர் நண்பர் சுலபத்துல தரல, கடைசியா ஒரு நாள் 45,000 ரூபாய்க்கு செக் கொடுத்தார். ஓ, பேங்க்ல போய் வாங்கிக்கோ அப்படி 45,000 ரூபாய் செக் கொடுத்தார். இவருக்கு ஒரு டவுட், இந்த செக்கை நேரா போட்டா ஒருவேளை பேலன்ஸ் இருக்கலாம் இல்லாம இருக்கலாம். இந்த பையன் ஒரு தைரியமா செக் கொடுக்கறானா அதுல ஏதோ ஒரு வம்பு இருக்கு. நேரா பேங்குக்கு போனார். என்ன கிளவர் பாருங்க, அவரு அந்த கிளார்க் கிட்ட வந்து ஒரு ஒரு அது பேசுற முறைன்னு ஒண்ணு இருக்கு. தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு நல்லது பண்ற மாதிரியே பேசினார். அதாவது ஒரு 45,000 ரூபாய் செக் கொடுத்துருக்காரு, அதை போட்டு ஒருவேளை அதுல பேலன்ஸ் எல்லாம் சரியா இல்லைன்னா அது கிரிமினல் கேஸா போயிடும், செக் கொடுத்துட்டு பணம் இல்லைங்கிற கேஸா போயிடும். அவனுக்கு ஃப்ரெண்ட் இல்லையா, மாட்டக்கூடாது இல்லையா, ஒரு ஆனா ஒரு மரியாதைக்கா கேட்டுக்கிறேன், அதுல அந்த பேலன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு. அந்த கிளார்க் இவ்வளவு பவ்யமா இவர் கேட்டவுடனே டக்குன்னு பார்த்துட்டு, இல்ல சார் 42,000 தான் சார் இருக்கு, 45,000 இல்லைன்ட்டு. 42,000 தான் இருக்கு, 45,000 ரூபாய் இல்ல. அப்ப அந்த செக் போட்டா பாஸ் ஆகுமா? ஆகாது. இவர் ஒண்ணு என்ன பண்ணார், சத்தம் படாம போய் 3,500 ரூபாய் எஸ்பி அக்கௌண்ட்ல இவரே கட்டினார். 3,500 ரூபாய கொண்டு போய் நேரா இவரே கட்டினார். கட்டிட்டு செக்க பிரசன்ட் பண்ணி பணத்தை வாங்கிட்டு வந்தார். ஏ, 42,000 ரூபாய்க்கு 45,000 42,000 வாங்கினாலே பெருசு இல்லையா? அப்புறம் அவன்கிட்ட எப்பாவது வாங்க முடியுமா? சத்தம் போடாம போய் ஒரு 3,500 ரூபாய் கட்டிட்டு கிளீனா இவர் பாட்டுக்கு 45,000 ரூபாய் செக்கு பிரசன்ட் பண்ணி படத்தை வாங்கிட்டு வழி வந்துட்டார். அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தா நம்ம கொடுத்த செக் ஒன்னும் ஆக போறது இல்லை, பணமே எடுக்க போறது இல்லை நினைச்சுக்கிட்டு இருந்தா அழகா அந்த படத்தோட வழி வந்துட்டார். அந்த நேரத்துல ஒரு முடிவு எடுக்கிறார் பாருங்க. அந்த நேரத்துல அதை எப்படி பயன்படுத்த வேணும்னு தெரிஞ்சு, இந்த பைய ஏமாத்திட்டானு, அயோக்கிய பைய, திருட்டு பைய, 42,000 ரூபாய் பேலன்ஸ் வச்சுக்கிட்டு 45,000 அவனை செவிக்கலாம், அவன் பரம்பரையை திட்டலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அது உணர்ச்சி உள்ளவர்கள் செய்கிற காரியம், புத்திசாலி. பழின்னு இதுல என்ன மேக்சிமம் யூஸ் பண்ண முடியுமோ அதை யூஸ் பண்ணிட்டு அப்படியே வெளியே வரதுக்கு, பிரச்சனை ஒட்டி வெளியே வரதுக்கான டெக்னிக்கை கத்துக்க வேண்டாமா? அப்போ ஒரு பிரச்சனை வருகிற போது உணர்ச்சி பூர்வமாக வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை விட அறிவு பூர்வமாக செயல்பட்டு அதிலிருந்து நாம் எப்படி வெளியே வருவது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் முடிவடைகின்றது. எனக்கு நிகழ்ச்சி தொகுப்பில் உதவிய அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்று உங்களிடமிருந்து விடைபெறுவது ருத்ரா. மீண்டும் அடுத்த வாரம்